السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون. صدق الله العظيم. عن ابن عباس رضي الله تعالى عنهما أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: خير ماء على وجه الأرض ماء زمزم، فيه طعام الطعم وشفاء السقم، أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه الطبراني في معجمه الكبير وإسناده حسن. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவின் உயர்கரமான திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபோ தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும், அவனால் விளக்கப்பட்ட விளக்கல்களில் இருந்து தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே சொற்பமான காலம் வாழக்கூடிய மனிதர்களாகிய நாம், அந்த சொற்ப காலத்துக்குள்ளால் ஏராளமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றோம். அந்த சோதனைகள் மூமின்களுக்கு மட்டும்தான் சோதனையாக அமைகிறது, மூமின் அல்லாதவர்களுக்கு அது ஒரு வேதனையாக அழிவாக மாறுகிறது. அந்த சோதனைகளில் ஒன்றுதான் நோய்களின் மூலம் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அடியார்களை சோதிக்கின்றான். மனிதன் எப்பொழுதிலிருந்து இருக்கிறானோ அப்பொழுதெல்லாம் இந்த நோய் என்பது இருக்கிறது. அந்த நோய்க்குள்ளே பல்வேறு தராதரங்கள், சிறிய நோய்கள் வேறு, பெரிய நோய்கள் வேறு, இப்படியான புதிய புதிய பேர்களில் எல்லாம் நோய்களை பற்றி நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அது வெளிரங்கத்தில் அதனுடைய அறிகுறிகள் தெரியக்கூடிய நோய்களும் இருக்கிறது, கண்களுக்கு அறிகுறிகள் தெரியாத பல்வேறு மனதுடன் சம்பந்தப்பட்ட நோய்களை கொண்டும் அல்லாஹ் அன்னுடைய அடியார்களை சோதித்துக் கொண்டிருக்கிறான். இந்த நோய் என்பது சாதாரணமான ஒரு சோதனை அல்ல. அந்த சோதனைக்கு நோய்க்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் தான் அந்த சோதனையினுடைய தாக்கம் என்ன என்பதை உணர்ந்தார்கள். ஒரு நோய் வரும்போது அது வெறுமனை உடலுக்கு ஒரு பாரத்தை மட்டும் உண்டாக்காது, நோய் மனிதனுடைய நிம்மதியை தான் முதலாவது பறிக்கும். சிறிய நோயிலிருந்து பெரிய நோய் வரைக்கும் எந்த அளவுக்கு நோய் முற்றிக்கொண்டு போகிறதோ அந்த அளவுக்கு அவரிடத்தில் இருக்கக்கூடிய நிம்மதியும் சந்தோஷமும் பறிக்கப்படுகிறது. தன்னிடத்திலே நோயுடைய அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்து விட்டால், அல்லது வைத்திய பரிசோதனைகளில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நோய் இருக்கிறது என்ற அறிகுறிகளை வைத்தியர்கள் சொல்லிவிட்டால், அவன் முதலாவது இறப்பது, அவன் முதலாவது இழப்பது அவனுடைய ரூஹை அல்ல, முதலாவது இழப்பது அவனுடைய மனைவியோ பிள்ளைகளையோ அல்ல, அவன் உலகத்தில் எதை எதிர்பார்த்தானோ அந்த சந்தோஷத்தை முதலாவது இழக்குகின்றான். அந்த சந்தோஷம் அவனுடைய இரத்தங்களில் எல்லாம் இருந்து பிடுங்கப்பட்டு அவனுடைய இரத்தத்திலே அதற்கு பதிலாக கவலை வருகிறது, துன்பம் ஏற்படுகிறது, மன வலி ஏற்படுகிறது, மன அழுத்தம் ஏற்படுகிறது. தாங்கிக் கொள்ளாத நிலைமைகளுக்கு கூட சில மனிதர்கள் போய்விடுகிறார்கள். நிம்மதி பறிபோனதற்கு பின்னால், அவனுடைய நிம்மதி பறிபோனதற்கு பின்னால் என்ன சந்தோஷம் அவனுக்கு இருக்க முடியும்? அவன் சாப்பிடுவான், அது நிம்மதிக்குரிய சாப்பாடாக இருக்காது. குடிப்பான், அது சந்தோஷத்தை ஏற்படும் குடிப்பாக இருக்காது. தூங்குவான், அது உடலுக்கு ராகத்தை ஏற்படுத்தும் தூக்கமாக இருக்காது. சாப்பிடும் போதும் கவலையுடன் சாப்பாடு, குடிக்கும் போதும் கவலையுடன் குடிப்பு, தூங்கும் போதும் இரவில் இடைக்கிடையே விழிப்பு வரும்போதெல்லாம் அவனுடைய நோயை பற்றி தான் அவனுக்கு ஞாபகம் வருகிறது. அவனுக்கு அதற்கு பிறகு ஒரு வியாபாரம் செய்ய, ஒரு பிசினஸ் செய்வதற்கு கூட அவனுடைய உடம்பில் ஒரு தைரியம் வராது, மனதிலே ஒரு சக்தி உருவாகாது. இதற்கு பிறகு நாம் வாழ முடியாது என்ற ஒரு விரக்தி உண்டாகி அவன் உலகத்தில் இருந்தும் இல்லாதவனை போன்று செயல்படுவதை எங்களுடைய உறவினர்களில் நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட சொல்ல போனா அவனுக்கு நோய் வருவதற்கு முன்னால் இருந்த உலகம் அல்ல, ஒரு வேறொரு உலகம் போல் அவருக்கு தெரிய ஆரம்பிக்கும். பல பேருக்கு நோயை பற்றி சொல்லிவிட்டாலே அவருடைய உறவினர்களை கட்டி பிடித்து அழுது விடுவார்கள். ஏதோ சக்கராத்திலே பிரியாவிடை கொடுப்பது போன்று அழுது விடுவார்கள். அந்த அளவுக்கு நிம்மதி பறிக்கப்படுகிறது. அதிலும் இன்னும் மிகப்பெரிய வேதனை என்னவென்றால், சில நோய்கள் ரொம்ப பயங்கரமான நோய்கள், அந்த நோய்களுக்கு மருத்துவமே கிடையாது என்று சொல்லப்பட்டுவிடும். அப்படி சொன்னால் அவன் மரணத்துடைய விளிம்புக்கு போனவனை போல. கேன்சர், அதற்கு சொல்லிவிடுவார்கள் இந்த வகையான கேன்சருக்கு மருந்து கிடையாது, எய்ட்ஸ் அதற்கு மருந்து கிடையாது, இப்படி பல நோய்களுக்கு மருந்தே கிடையாது என்று வைத்தியர்கள் சொல்லும் போதே அவன் இன்னும் கவலைக்கு உள்ளாகிறான். அவன் நோய் அவனுடைய உடலுக்கு பாதிக்க முன்னால் மனோ ரீதியாக அவன் பாதிக்கப்பட்டு விடுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் முஃமின் ஒரு நாளும் ஒரு நோயை கண்டும் பயப்படுபவன் அல்ல. முஃமின் ஒரு நாளும் நோயை கண்டு பயப்படுபவன் அல்ல. அல்லாஹு மீது பரிபூர்ணமான நம்பிக்கை வைத்தவன் நோயை கண்டு தன்னை அலட்டிக் கொள்பவன் அல்ல. முஃமினுக்கு திடுக்கம் வராது, முஃமினுக்கு அச்சம் வராது, முஃமினுக்கு உலகமே வருத்தமை போன்ற நிலைமை உருவாகாது. ஏன்? முஃமின் அவனுடைய ரப்பை சந்திக்க வேண்டும் என்ற துடிப்புடன் இருப்பவன். முஃமின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நெருங்கி இருப்பவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஃமினுக்கு ஏன் கவலை வரணும்? அவனுடைய குர்ஆன் சொல்லுகிறது, உன்னுடைய நோய்கள் அனைத்துக்கும் இந்த குர்ஆனிலே மருந்திருக்கிறது என்று சொல்லுகிறது. அவனுடைய அன்புக்குரிய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லுகிறார்கள், பூமிக்கு இறக்கப்படுகிற ஒவ்வொரு நோய்க்கும் அதற்கு பின்னால் மருந்தும் சேர்த்து தான் இறக்கப்படுகிறது. மருந்து இல்லாத நோய்கள் இரண்டு தான், மருந்து இல்லாத நோய்கள் இரண்டு தான். ஒன்று, வயோதிபனை வாலிபனாக்க முடியாது, கிழவனப்படியாக்கிறார்கள். இரண்டாவது, மௌத்துக்கு மருந்து கொடுக்க முடியாது. மரணமும் வயோதிபமும் தான் குணப்படுத்த முடியாத இரண்டு நோய்கள். இவற்றை தவிர அனைத்து நோய்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மருந்துகளை வைத்துத்தான் இருக்கிறார். ஆனால் உலகத்தில் உள்ள சக்திகளினால் அந்த மருந்துகளை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா அன்ஸலல்லாஹு தான் இல்லா அன்ஸலல்லாஹு தவா. அல்லாஹ் உலகத்துக்கு ஒரு நோயை இறக்கும் போது அந்த நோய்க்குரிய மருந்தையும் சேர்த்து தான் இருக்கிறான். மருந்து இல்லாத நோய் இல்லை. முஃமின் இந்த வார்த்தைகளை கொண்டு நிம்மதி அடைவோம் தான் முஃமின். அல்லாஹ்வுடைய பேச்சு என்ன சொல்கிறது? மூமின்களுக்குரிய மருந்தை குர்ஆனிலே வைத்திருக்கிறோம். وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ الشِّفَاءُ وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ الشِّفَاءُ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ ایمان دارிகளுக்கு நோய்களுக்குரிய மருந்தை இந்த குர்ஆனிலே இறக்கியிருக்கிறோம். மூமின்களுக்கு ரஹ்மத்தை ஏற்படுத்தக்கூடியவைகளை இந்த குர்ஆனிலே இறக்கியிருக்கிறோம். குர்ஆனே நோய்க்குரிய ஒரு மருந்து தான். குர்ஆனே அல்லாஹ்வுடைய இரக்கத்தை வாங்கி தரக்கூடிய ஒரு ரஹ்மத்து தான் என்று குர்ஆன் மூமின்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்கிறது. மறுபக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஜ்வா என்ற ஈச்சம்பழத்தை பற்றி சொல்கிறார்கள், அஜ்வா என்ற ஈச்சம்பழத்தை நோய்களை தடுக்கக்கூடிய சக்தி இருப்பதாக சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விசேஷமாக நச்சுத்தன்மையும் சூனியமும் இந்த இரண்டில் இருந்தும் பாதுகாக்கக்கூடிய அபார சக்தியை அல்லாஹ் அஜ்வாவுடைய ஈச்சம்பழத்தில் வைத்திருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதே போன்று குர்ஆன் சொல்லுகிறது, தேன் பாணியிலும் நாம் நோய்களுக்குரிய மருந்துகளை வைத்திருக்கிறோம். தேனிகளுடைய வயதுகளில் இருந்து பல்வேறு அமைப்புகளிலே இருக்கக்கூடிய தேம்பாணி வழியாக அந்த தேம்பாணியிலே மனிதர்களுக்குரிய நோய் நிவாரணத்தை வைத்திருக்கிறோம் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுகிறது. இதற்கு அப்பால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மிகப்பெரிய மருந்தை அறிவித்தார். இந்த மருந்தை பற்றி பேசுவதுதான் இந்த குத்துபாவுடைய நோக்கம். அந்த மருந்து என்ன? அது பார்வைக்கு ஒரு நீர், கண்ணுக்கு ஒரு நீர் போல ஒரு தண்ணீரை போன்று தெரிகிறது. ஆனால் அது உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் வலிமை மிக்க ஒரு மருந்து. அதுதான் அல்லாஹ் தன்னுடைய ஹரத்துக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஜம்ஜமுடைய நீர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், ஜம்ஜமே என்னவென்று நினைக்கிறீங்க? பூமியில் எத்தனையோ கிணறுகளை வெட்டி இருக்கிறார்கள், எத்தனையோ நீர் தேக்கங்கள் இருக்கிறது. அந்த நீர் தேக்கங்களில் இருந்து தண்ணீரை எடுத்து போத்தல்களில் அடைத்து அதை கடைகளில் விற்பனை செய்கிறார்கள். அந்த நீரை விட இந்த நீர் சுவையான, இந்த போத்தலை விட அந்த போத்தல் சுவையானது. மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு அந்த தண்ணீர் போத்தல்களை வாங்குகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பூமியில் இருக்கக்கூடிய கிணறுகளில் ஜம்ஜமை விட சிறந்த கிணறே கிடையாது. خير ماء على وجه الارض ماء زمزم. பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய மிக சிறந்த நீர் தான் ஜம்ஜமுடைய நீர் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நீரை முஃமின்கள் கையிலே வைத்துக் கொண்டு ஏன் நோய்க்கு பயப்படும்? இந்த நீர் வைத்தியர்களின் பேச்சை பொய்யாக்கக்கூடியது. இந்த நீர் உலகில் உள்ள அறிவாளிகளின் அறிவுகளை மழுங்கடிக்க செய்யக்கூடியது. இந்த நீர் உலகத்தில் குணப்படுத்த முடியாத நோய் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வாதத்தை இல்லாதொழிக்கக்கூடியது. அவ்வளவு பெரிய சக்தி மிக்க ஒரு நீராக அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் தம்தமை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஏன் அந்த தம்தமுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு? அந்த தம்தமுடைய நீர் மனிதன் பூமியை தோண்டியதனால் ஏற்பட்ட ஒரு கிணறு அல்ல. மனிதர்கள் அவர்களுடைய கருவிகளை பயன்படுத்தி உருவாக்கிய ஒரு கிணறு அல்ல. ஒரு தியாகியான குழந்தையின் காலடிகளில் இருந்து உருவான ஒரு நீர்ச்சுனை, அதற்கு இஸ்மாயிலுடைய பாதங்களில் இருந்து உருவான ஒரு நீர். அந்த நீர் உலகத்திலிருந்து வருவது கிடையாது, அந்த நீர் வருவது சுவர்க்கத்திலிருந்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜம்ஜமுடைய நீர் ஐனும் மின் உயூனில் ஜன்னா, சுவனத்தில் இருக்கக்கூடிய சுவனத்தினுடைய ஒரு ஊற்றிலிருந்து வெளிப்படக்கூடிய தண்ணீர் தான் ஜம்ஜமுடைய நீராகும். அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும் ஒரு செய்தி, அல்லாமா ஃபாகிஹி ரஹ்மஹுல்லாஹ் அக்பார் மக்கா என்ற நூலிலே பதிவு செய்கிறார்கள், அவர்களுடைய காலத்தில் ஒரு கருப்பின மனிதன் ஜம்ஜம் கிணற்றிலே விழுந்தான். அவனை வெளியே எடுக்கப்பட்டது. நீர் அசுத்தப்பட்டிருக்கும் என்பதனால் அந்த நீரை இறைத்தார்கள். சொல்லப்பட்டது ஜம்ஜம் கிணற்றுக்கு ஹஜருல் அஸ்வது பக்கத்தில் இருந்து ஒரு ஊற்று வருகிறது, அந்த ஊற்றை போய் பாருங்கள். அந்த ஊற்று சுவர்க்கத்திலிருந்து வரக்கூடியது. ஐனும் மின் உயூனில் ஜன்னா, சுவனத்துடைய ஊற்றுகளிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு ஊற்றுதான் ஜம்ஜமுடைய நீராம். அது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தை தனிமையில் விட்டு தியாகம் செய்து வைத்ததற்கு பின்னால் மக்காவில் இருந்து வெளியேறி போய் அந்த தியாகத்துக்கு அவர்கள் உலகத்தில் கேட்ட ஒரு கூலிதான், ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியதி பிவாதின் غَيْرِ ذِي زَرْعٍ عِنْدَ بَيْتِكَ الْمُحَرَّمِ رَبَّنَا لِيُقِيمُوا الصَّلَاةَ فَاجْعَلْ أَفْئِدَةً مِنَ النَّاسِ تَهْوِي إِلَيْهِمْ وَارْزُقْهُمْ مِنَ الثَّمَرَاتِ لَعَلَّهُمْ يَشْكُرُونَ. يَا الله என்னுடைய குடும்பத்தை ஒரு இடத்தில் நான் வாழ வைத்துவிட்டு வந்திருக்கிறேன். அது எப்படிப்பட்ட இடம்? மலைகளால் சூழப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கு வாதி. உன்னுடைய கங்கையான வீடு அமைந்திருக்கும் இடம், புட்பூண்டுகள் முளைக்காத இடம். ரப்பே, மக்களுடைய உள்ளங்களை அந்த இடத்தின் பக்கம் திருப்புவாயாக. வர்துகுஹும் மின தமரத், மக்களுக்கு பலனளிக்கும் பழங்களை நீ அவர்களுக்கு கொடுப்பாயாக. அவ்வாறு கொடுக்கப்பட்ட அந்த துஆவினுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் கொடுத்த ஒரு ஒரு பழம் தான் அவர்களுக்கு மட்டுமல்ல, தயாம நாள் வரை வரக்கூடிய முஸ்லிம் உம்மத்துக்கு கொடுத்த ஒரு பழம் தான் அந்த ஜம்ஜமுடைய கிணறை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த கிணறு உண்டானதுதான் மக்கா ஒரு நகரமாக உருவாகுவதற்கே காரணமாக மாறியது. அரபு நாடுகளில் பாலைவன பிரதேசங்களில் நீர் எங்கு கிடைக்குமோ அந்த இடத்திலே மக்கள் வாழ விரும்புவார்கள். ஜம்ஜமுடைய நீர் எப்பொழுது உருவானதோ மக்கள் அதிலிருந்துதான் வெகு வேகமாக அந்த மக்காவிலே குடியேற ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்ல, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு மக்காவுடைய பூமியை பற்றி சொல்லும் போது இங்கே மிக தெளிவான அல்லாஹ்வுடைய அச்சாட்சிகள் இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், இந்த மக்காவிலே அரபுடைய பிரதேசத்திலே தெளிவான அச்சாட்சிகள் இருக்கிறது. அந்த அச்சாட்சிகளில் ஒன்றுதான் ஜம்ஜமுடைய நீராம். கண்களுக்கு தெரியக்கூடிய மிக பிரயோசனம் தரும் அல்லாஹுடைய ஞாபகத்துகளில் ஒரு பெரிய ஞாபகத்தாக அல்லாஹ் ஜம்ஜமுடைய நீரை வைத்திருக்கிறார். இது மட்டுமா, பூமிக்கு மேல இருக்கக்கூடிய ஆக சிறந்த நீர் ஜம்ஜமுடைய நீர் என்பதை மிகச்சிறந்த மனிதர் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவுகளினால் அறிவிக்கிறார்கள். அதுவும் அந்த கிணத்தை தோண்ட பயன்படுத்தப்பட்டவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல் அமீன், ஒரு நபியின் பாதத்துக்கு கீழே இருந்து ஒரு தண்ணீர் உருவாகிறது. அந்த உருவாக்கத்துக்கு காரணமாக பயன்படுத்தப்படுகிறார் மலாயிக்கா மார்களின் தலைவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த நீருடைய சிறப்பை விளங்குவதற்கு இந்த ஒன்று மட்டும் போதுமானது. எந்த சிறப்பு மட்டும் போதுமானது? ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சை பிளந்து கழுகுவதற்காக பயன்படுத்தப்பட்ட நீர் ஜம்ஜமாகும். ரசூலுல்லாஹ்வுடைய கல்பை, ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சத்தை கழுகுவதற்கு ஒரு நீர் பயன்படுத்தப்படுகிறது என்றால் மிகச் சிறந்த மஹ்லூக்குடைய உள்ளத்தை கழுகுவதற்கு ஒரு நீர் பயன்படுத்தப்படுகிறது என்றால் அதைவிட சிறந்த நீர் உலகத்தில் இருக்க முடியாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான எச்சிலும் அந்த ஜம்ஜமுடைய நீரில் கொட்டப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கும் செய்தி இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய உமி நீரை கலந்து ஜம்ஜமுடைய கிணத்திலே அவர்கள் துப்பினார்கள். அந்த பரக்கத்தும் ஜம்ஜமுடைய நீரில் இருக்கிறது. அதைவிட பெரிய ஷிஃபா வேறு எதுவாக இருக்க முடியும்? ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜம்ஜமை ஒரு நீராக பார்க்க வேண்டாம், அல்லாஹுடைய அற்புதமாக பாருங்கள். பசித்தவர்களுக்கு அது சாப்பாடாக மாறும், தாகித்தவருக்கு நீராக மாறும், நோயுற்றவருக்கு மருந்தாக மாறும்,
மடையருக்கு அறிவு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறும். அவ்வளவு பெரிய சக்தியுள்ள ஒன்றுதான் இந்த ஜம்ஜமுடைய நீர் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தியிருக்கிறார். பல சஹாபாக்கள் ஜம்ஜமுடைய நீரை கொண்டு காய்ச்சலை சுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஹதீஸிலே பதிவாக இருக்கிறது, பல சஹாபாக்கள் தீராத தலைவலியை ஜம்ஜமுடைய நீரை கொண்டு அவர்கள் தீர்த்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜம்ஜம் அது மட்டுமல்ல, ஜம்ஜம் ஈமான்தாரிகள் தான் அதனை வயிறு நிரம்ப விரும்பி கொடுப்பார்கள். ஜம்ஜமை வயிறு நிரம்ப குடிப்பது முஃமினுக்கு அடையாளம். அதை குடிப்பதை வெறுப்பது நயவஞ்சகர் முனாபிக்குக்கு அடையாளம் என்கிறார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இருக்கிறது, ஜம்ஜம் நல்ல மனிதர்கள் பருகும் பானம், மதுபானம் கெட்டவர்கள் பருகும் பானம், ஜம்ஜம் ஷராபுல் அப்ரார் நல்லவர்கள் பருகக்கூடிய பானம் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜம்ஜமுக்கு சொல்லப்பட்டிருக்கும் இன்னொரு சிறப்பு தான், மனிதனுடைய உடலுக்கு அபரிமிதமான ஒரு சக்தியை பலத்தை ஏற்படுத்தும். மாத்திரைகளினால் இன்ஜெக்ஷனினால் டெப்லெட்டினால் விட்டமினால் ஏற்படுத்த முடியாத ஒரு பலத்தை கூவத்தை அல்லாஹ் ஜம்ஜமுடைய நீரை கொண்டு. இவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ்வுடைய ரசூலினாலும் சஹாபா பெருமக்கள் அவர்களுடைய அனுபவங்களினாலும் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் போது முஃமின்களாகிய நாம் ஏன் ஒரு நோயை பற்றி சொல்லும் போது பயப்பட வேண்டும், ஏன் பதற வேண்டும், ஏன் தயங்க வேண்டும், ஏன் எங்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சொற்பமான இந்த நிம்மதியை நாம் பறிகொடுக்க வேண்டும்? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களுக்குரிய ஒரு நோய் நிவாரணியாக இந்த ஜம்ஜமை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜம்ஜமுடைய சரித்திரத்தை நாம் எடுத்து பார்த்தால் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் அற்புதமான நோய்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த ஜம்ஜமை கொண்டு போக்கியிருக்கிறார். வைத்தியர்கள் முடியாதென்று கைவிட்டவர்கள், மருந்துகளினால் சுகப்படுத்த முடியாதென்று கைவிடப்பட்ட பல நோயாளிகள் ஜம்ஜமை கொண்டு மிக வேகமாக அவர்கள் குணப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு சில தகவல்களை உங்களுடன் பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஹாஃபிழ் அபு நுஐம் ரஹிமஹுல்லாஹ் ஷரியாவிலே பதிவு செய்கிறார். வஹ்பிப் இப்னு முனப்பிஹ் ரஹிமஹுல்லாஹ் ஒரு தாபிஈ, இவர்கள் ஒரு நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இவர்களை பார்ப்பதற்காக நோய் விசாரிப்பதற்காக ஒரு மனிதர் வந்தார். வந்தவரும் ஒரு நோயாளி, நோயாளியை பார்க்க நோயாளி வந்திருக்கிறார். வஹ்பிப்னு முனப்பிஹ் ரஹிமஹுல்லாஹ் ஜம்ஜமுடைய நீரை அவருக்கு கொடுக்கிறார்கள். அவர் சொன்னார், இந்த நீரை குடிக்க முடியாது, நல்ல நீரை நாவுக்கு சுவையான நல்ல நீரை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். வஹ்பிப்னு முனப்பிஹ் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வேதங்களில் அவர்கள் தௌராத் இன்ஜீல் போன்ற வேதங்களில் மிகவும் அறிவு பெற்ற அதிலே மிகவும் ஞானம் உள்ள ஒரு மனிதராக இருந்தார்கள். அந்த வேதங்களிலே பார்த்திருக்கிறேன், ஜம்ஜமை விடவும் நோய்களுக்கு மருந்தாக உலகத்தில் வேறு எந்த மருந்தும் கிடையாது என்பதை பார்த்திருக்கிறேன். ஜம்ஜம் தான் இவ்வளவு நாளும் என்னுடைய எத்தனையோ நோய்களுக்கு மருந்தாக அமைந்திருக்கிறது என்பதை வஹ்பிப்னு முனப்பிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாமா ஃபாகிஹி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய அஸ்பாரு மக்கா என்ற கிதாபில் இருக்கிறது ஒரு அபூர்வமான சரித்திரத்தை பதிவு செய்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், மக்காவிலே சஃபாவுக்கு செல்லும், சஃபா மலைக்கு செல்லும் அந்த வாயிலுக்கு பக்கத்திலே ஒரு நாள் நான் பார்த்தேன், மக்கள் கூட்டமாக நிற்கிறார்கள். ஒரு மனிதன் முகமெல்லாம் மூடி கீழே விழுந்து கிடக்கிறார். அவன் எழும்புவதற்கும் சிரமப்படுகிறான், வாயை திறக்கவும் சிரமப்படுகிறான். என்னவென்று கேட்ட போதே அவர்கள் சொன்னார்கள், இவன் சாப்பிடும் போதே அந்த உணவிலே ஒரு ஊசும் சேர்ந்து போயிற்று. இவனுக்கு தெரியாமல் கையில் தைக்கக்கூடிய ஒரு ஊசி அந்த ஊசையும் விழுங்கிவிட்டார். அந்த ஊசி நேராக போகாமல் குறுக்காக போனதினால் இவனுடைய தொண்டையில் சிக்கிக் கொண்டு விட்டது. ரொம்பவும் சிரமப்படுகிறான், வாயை திறக்க முடியல, எழும்ப முடியல, புனிய முடியல, அசையும் பேரெல்லாம் அந்த முள் அவனுடைய தொண்டையை தைக்கிறது. இவர் அறிவுரை சொன்னார், இதுக்கு யாரும் தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை, அந்த கங்கம் கிணறு பக்கத்தில் இருக்குது, நீயத்தை புதுப்பிச்சுடுங்க, நீயத்தை சீராக்குங்க, கங்கம் கை கொடுக்கிறது உறுதியான நீயத்தோடு குடித்தால்தான். நீயத்தை தஜ்தீது செய்து கொண்டு கங்கமுடைய நீரை குடியுங்கள் என்று நான் அறிவுரை சொல்லிவிட்டு போனேன். சில நாட்களுக்கு பின்னால் அந்த மனிதனை நான் சந்தித்தேன், அவனிடத்திலே கேட்டேன் என்ன நடந்தது. கங்கமை நான் குடித்தேன், சில நேரங்களிலே அந்த ஊசி இருந்ததாகவே எனக்கு உணர முடியல, எங்கு போடுதென்று தெரியாது, அது இல்லாத எனக்கு அப்படி ஒரு வருத்தமே இல்லாதது போன்ற ஒரு நிலைமை ஏற்படுத்தியது என்று அந்த மனிதர் சொல்லுகிறார். இன்று சத்திர சிகிச்சை செய்து வெளியேற்றப்பட வேண்டிய பல லட்சம் ரூபாய்கள் செலவழித்து வெளியேற்றப்பட வேண்டிய அந்த முள் கூட ஜம்தமுடைய சில முடர்களை நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அந்த நோய் நிவாரணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது மட்டுமா, பக்கவாத நோய், பாரிசவாதம் என்று சொல்கிறோம், உடலின் ஒரு பகுதியே செயலிழந்து போகும், கை செயலிழந்து போகும், கால் செயலிழந்து போகும், எத்தனை பேரை பார்க்கிறோம், இவருக்கு திடீரென்று பாரிச வியாதி ஏற்பட்டு விட்டது என்று சொல்வார்கள். அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் எந்த மருந்தும் இல்லாமல் ஜம்ஜமை கொண்டு அதனை சுகப்படுத்தி இருக்கிறார். அல்லாமா ஜம்ஜமி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய நஷ்ருல் ஆஸ் என்ற கிதாபில் பதியப்பட்டிருக்கிறது. இப்னு குதைபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு மனிதனை பார்த்தேன், அந்த மனிதன் மக்காவுக்கு வந்திருந்தார், மக்காவிலே அவர் நடக்க முடியாதவராக உடலின் ஒரு பகுதியே செயலிழந்தவராக காணப்பட்டார், சிரமத்துடன் இருந்தார். ஒரு நாள் தவாஃபில் அவரை பார்த்தேன், எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் ஒரு தைரியசாலியாக நடந்து வருகிறார். அவரிடத்தில் கேட்டேன், நீங்கள் எதன் மூலமாக குணமடைந்தீர்கள், சில நாட்களுக்கு முன்னால தான் உங்களை நான் பார்த்தேன், நீங்க ஒரு நோயாளியாக இருந்தீங்க, கைகளை அசைக்க முடியாது, கால்களை அசைக்க முடியாது இருந்தீர்கள். சொன்னார் அவர், நான் ஜம்ஜம் கிணற்றுக்கு போனேன், ஜம்ஜமுடைய நீரை எடுத்தேன், هو الله الذي لا اله الا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر عند வருகின்ற சூரத்துல் ஹஷ்ருடைய கடைசி பகுதியை நான் பல தடவைகள் ஓதி இந்த நீரை குடித்தேன். சுப்ஹானல்லாஹ், குடித்து சில நேரங்களில் என்னுடைய நோயை அல்லாஹ் இல்லாத ஒழித்து விட்டான். நான் நோயே இல்லாத ஒருவனை கொண்டு கைகளும் கால்களும் செயல்பட்டு இதோ நான் தவாஃபிலே இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜம்ஜமுடைய அந்த நபிக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நோய் நிவாரணியான பரக்கத்தான அந்த நீரை கொண்டு, பூமிக்கு மேல இருக்கும் மிகச்சிறந்த நீரை கொண்டு அவ்வளவு பயங்கரமான நோயை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குணப்படுத்தி இருக்கிறார். ஹாஃபிஸ் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மிக அபூர்வமான ஒரு அனுபவத்தை ஜாதுல் மஆத் என்ற அவர்களுடைய கிதாபில் எழுதுகிறார்கள். இப்னுல் கய்யிம் குறிப்பிடுகிறார், நானும் என்னுடைய நண்பர்களும் பல நோய்களுக்கு ஜம்ஜமினால் நிவாரணம் பெற்றோம், ஜம்ஜம் நீரினால் பல நோய்களுக்கு நாம் நிவாரணம் பெற்றிருக்கிறோம் என்ற அளவுக்கு என்று சொன்னால், ஒரு காலத்தில் நான் மக்காவிலே இருந்தேன், மக்காவிலே வைத்தியர்களும் இல்லை, மருந்தும் இல்லை, ஹாஸ்பிட்டலும் இல்லை, பார்மசியும் இல்லை, மக்கா அப்படியாக இருந்தது, நோயாளிகள் துன்பப்படுகிற காலம். இந்த காலத்திலே நான் எனக்கு ஏதும் நோய்கள் வருத்தங்கள் வரும்போது ஜம்ஜம் கிணற்றுக்கு போவேன், ஜம்ஜமுடைய நீரை எடுப்பேன், எடுத்து கையிலே வைத்துக் கொண்டேன் வார்த்தைகளை பல தடவைகள் மடக்கி மடக்கி ஓதியதற்கு பின்னால் ஜம்ஜமுடைய நீரை நான் குடிப்பேன், அல்லாஹுடைய கிருபையினால் எந்த நோயும் என்னுடைய உடலில் தாக்கத்தை செலுத்தாமல், வைத்தியர்கள் இல்லாமல், மருந்துகள் இல்லாமல் அல்லாஹ் ஜம்ஜமை கொண்டு என்னுடைய நோயை குணப்படுத்தினான் என்று இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸியா ரஹ்மஹுல்லாஹ் ஜாதுல் மஆதிலே பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று உலகமே இயலாது இருக்கக்கூடிய உலகத்திலே இன்றும் கூட மருந்தில்லாத பல நோய்களுக்கு, பல குறைபாடுகளுக்கு, அங்கு அவயங்களில் வரக்கூடிய பல இயலாமைகளுக்கு அல்லாஹ் ஜம்ஜமை கொண்டு சுகத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ஜம்ஜமை கொண்டு சுகத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாமா உமர் இப்னு முஹம்மது ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், என்னுடைய ரெண்டு கண்களும் பார்வையை இழந்து விட்டது. சின்ன வயதிலேயே இந்த பார்வைகள் இல்லாம போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை மங்கி மங்கி எதையும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு உருவானது. நான் என்ன செய்தேன், ஹஜ்ஜுக்கு போயிருந்த சந்தர்ப்பத்தில் ஜம்ஜமுடைய கிணற்றிலிருந்து ஜம்ஜமுடைய நீரை எடுத்து நான் குடித்தேன், கண்ணிலும் தடவினேன். அல்லாஹுடைய கிருப்ப, திடீரென்று என்னுடைய பார்வை வர ஆரம்பித்தது. இதோ எனக்கு அப்படி ஒரு குறைபாடு இருந்ததே இருந்ததே இல்லாத அளவுக்கு அல்லாஹ் என்னுடைய உடலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று உமர் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய சரித்திரத்தை பதிவு செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஏராளம் ஏராளமான நோய்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜம்ஜமை கொண்டு குணப்படுத்தி இருக்கிறான். சில மனிதர்களுக்கு நாவிலே கொண்டல் இருக்கும், பேச முடியாது, ஓத முடியாது, பயான் செய்ய முடியாது, கழிக்க முடியாது, பேச்சு வாயிலே வராது. சில பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த குறை இருப்பதை பார்த்து மருந்தி இலங்கை அல்ல, இந்தியாவல்ல, சிங்கப்பூர் அல்ல, லண்டன் அல்ல, அமெரிக்காவல்ல, முழு உலகத்தையும் அவர்களுடைய பணத்தினால் சுற்றி வந்து இன்னமும் நாவு சீராகாத நிலையில் இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏழைகளுக்கு, ஈமான்தாரிகளுக்கு அல்லாஹ் ஜம்ஜமை கொண்டு நாவில் உள்ள கூடல்களை இல்லாது ஒழித்திருக்கிறார். அப்துல் ரஹ்மான் இப்னு முஸ்லிஹுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், அவர் ஒரு நாள் சின்ன வயதில ஒரு உஸ்தாதிடத்தில் ஓத போனார். அந்த மனிதர் ரொம்பவும் பார்ப்பதற்கு பயங்கரமான ஒருவராக இருந்தார். அவருடைய உருவம், முகச்சாடைகள் அனைத்தும் பயங்கரமாக இருந்தது. ஒரு நாள் அவர் என்னை உருக்கி பார்த்ததினால், என்னை அடக்கியதனால் நான் திடீரென்று பயந்து விட்டேன். அந்த பயத்தினால் எனக்கு பேச்சே வரல, ஓத முடியல, கலைக்க முடியல, ஒழுங்காக என்னுடைய தேவைகளை பெற்றோர்களிடத்தில் சொல்ல முடியல. வைத்தியர்களிடத்தில் என்னுடைய தகப்பன் என்னை அழைத்து சென்றார். அவர்கள் ஒரு மருத்துவம் சொன்னார்கள், இவருக்கு அப்ளூனியா என்ற அந்த மருந்தை கொடுத்தால் தான், அது நஜீஸை சார்ந்த ஒரு வகையான மருந்து, இந்த மருந்தை கொடுத்தால் இவருடைய நாவில் இருக்கும் கொன்னலை தீர்க்கலாம் என்று ஆலோசனை சொல்லப்பட்டது. என்னுடைய தகப்பனார் ஒரு தீனுள்ள மனிதர், ஈமானுள்ள ஒரு மனிதர், பக்குவமுள்ள ஒரு மனிதர். அவர் சத்தியமிட்டு சொல்லிவிட்டார், பெரிய வயதான பின்னாலும் என்னுடைய பிள்ளைகளின் உடலில் ஒரு ஹராம் போவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படி இருக்கும் போது இன்னும் 5 வயது கூட பூர்த்தியாகாத, சமீசுடைய பருவத்துக்கு கூட வராத இந்த குழந்தையின் உடலுக்கு மருந்து என்ற பெயரில் நஜிசை ஏற்றுவதா, முடியவே முடியாது என்று மறுத்துவிட்டு அவர் செய்த வேலை என்ன, என்னை ஜம்ஜம் நீர் குடிக்க சொன்னார். ஜம்ஜம் நீரை குடித்தார். நாளாந்தம் நல்ல நீயத்துடன், உறுதியான எண்ணத்துடன், அல்லாஹ் என்னை குணப்படுத்துவான் என்ற நீயத்துடன் குடிக்க ஆரம்பித்தேன். அல்ஹம்துலில்லாஹ், மெது மெதுவாக எனக்கு பேச்சு திருந்த ஆரம்பித்தது. இப்பொழுது பாருங்கள், சரளமாக குர்ஆனை ஓதுகின்றேன். என்னுடைய நாவிலே அப்படியான ஒரு கொன்னல் இருந்ததாகவே யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய நாவில் இருந்து அந்த கோளாறை நீக்கிவிட்டான் என்று அப்துல் ரஹ்மான் இப்னு முஸ்லிஹுத்தீன் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த சரித்திரம் அல் ஜௌஹருல் முனவ்வம் என்ற கிதாபில் பதியப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வைத்தியர்கள் சத்திர சிகிச்சை செய்வதற்கு பயப்படக்கூடிய பல கட்டிகள், சத்திர சிகிச்சை ஆபரேஷன் செய்யறதுக்கு கூட வைத்தியர்கள் பயப்பட்ட எத்தனையோ அப்படியான நோயாளிகளை அல்லாஹ் ஜம்ஜமை கொண்டு சுகப்படுத்தியிருக்கிறார். அல்லாமா அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு சரித்திரம் இதிலே முக்கியமானது. அவர்களுடைய வயிற்றில் பெரிய ஒரு கட்டி ஏற்பட்டு விட்டது. சொல்லுகிறார்கள், அது ஒரு சுரைக்காயை போன்று இருந்தது. சுரக்காயை போன்ற ஒரு பெரிய ஒரு கட்டி. வைத்தியர்கள் அச்சுறுத்தினார்கள், இந்த கட்டி விழா எலும்பு பகுதியை கிழித்து அதனூடாக இந்த கட்டியை வெளியே எடுக்காவிட்டால் இவருடைய உயிருக்கு ஆபத்தாகும். உயிருக்கு ஆபத்து, வைத்தியம் அவரை பயமுறுத்துகிறது. சாராணி குறிப்பிடுகிறார்கள், ரொம்பவும் நான் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தேன். அந்த நிலையில் தான் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை எனக்கு கொடுத்தான். நான் ஜம்ஜமுடைய கிணற்றுக்கு வந்தேன், நீரை எடுத்து அல்லாஹ் இந்த நோயை சுகப்படுத்த வேண்டும். என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா உஸ்ஸம்ஸம லிமா ஸுரிபலா, ஜம்ஜமுடைய நீர் எந்த நோக்கத்தில் குடிக்கப்படுகிறதோ அந்த நோக்கம் பூர்த்தியாக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த நோயிலே ஷிஃபா இருப்பதாக, மருந்து இருப்பதாக, நிவாரணம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இந்த ஜம்ஜமினால் என்னுடைய நோயை குணப்படுத்த வேண்டும் என்று துஆ செய்து அந்த நீரை அவர்கள் வயிறு நிரம்ப குடிக்கின்றார்கள். சொல்லுகிறார்கள் ஷாரானி ரஹ்மஹுல்லா, கொஞ்ச நேரம் போகல்ல என்னுடைய உடலில் ஒரு கடுமையான சூடு வருவதை உணர்ந்தேன். என்னுடைய உடலில் கடுமையான ஒரு சூடு வருவதை நான் உணர்ந்தேன். சற்று நேரத்தில் அந்த கட்டி துண்டு துண்டாக உடைந்தே மலத்தின் ஊடாக வெளியே போய்விட்டதே. நான் திரும்பவும் ஹஜ்ஜுடைய பிரயாணத்தை முடித்துக் கொண்டேன். ஊருக்கு போய் அதே வைத்தியர்களிடம் காட்டும் போதே வைத்தியர்கள் திகைத்து போனார்கள். இது எந்த மருத்துவம், எதனால் நீங்கள் இந்த குணத்தை அடைந்தீர்கள், அந்த கட்டி உங்களுடைய உடலில் காண முடியல என்று அவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜம்ஜமின் மூலம் ஷிஃபாவை, சுகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோயின் வகைகளையும் அதற்கு கிடைத்த சுகங்களையும் அடக்கிக் கொண்டே போகலாம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மனிதர்களுக்கு ஒரு நோயை வைத்திருக்கிறார், சிறுநீர் கடுப்பு என்று சொல்வோம். சிறுநீர் ரொம்ப வருத்தத்துடன் வரும், அல்லது சிலருக்கு சிறுநீர் வெளியாகிக் கொண்டே இருக்கும். எவ்வளவுதான் அவர்கள் இஸ்திஞ்சாவுக்கு போய் அந்த அந்த வெளிவாசலுக்கு போய் அவர்கள் சிறுநீர் கழித்தாலும் எழும்பும் போதே அந்த சிறுநீர் வெளியாகும், கனைக்கும் போது வெளியாகும், குந்தும் போது வெளியாகும், எழும்பும் போது வெளியாகும். இதனால் ஒழுங்காக தொழ முடியல, ஒழுங்காக ஒரு குர்ஆன் திலாவத் செய்ய முடியல, கல்விலே ஒரு வஸ்வாஸ், இப்படியான அசுத்தம் வெளியாகின்ற நிலையில் நான் தொழ வேண்டி வருமே. சிறு அவர்களுக்கு ஒரு இலகுவான சட்டத்தை சொன்னாலும் மனது ஒன்றை சொல்லும், மனது பயப்படும், மனதிலே ஒரு கவலை வரும். எல்லா மக்களும் பூர்த்தியான சுத்தத்துடன் அக்மலான முறையில் பூர்த்தியான முறையில் இபாதத் செய்யும் போது நான் மட்டும் சிறுநீர் வெளியான நிலையில தொழ வேண்டுமே, சிறுநீர் தொழில் வெளியாகிற நிலைமையில் குர்ஆன் திலாவத் செய்யணுமே, சிறுநீர் வெளியாகும் நிலையில நான் துஆ செய்யணுமே என்று மனதில் ஒரு பாரம் இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷேக் முகமது மகர் பகா ரஹ்மஹுல்லா அவர்கள் ஹிஜ்ரி 1390 ஆண்டு இந்த நோயினால் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர் சொல்லுகிறார், அந்த ஆண்டு நான் ஹஜ்ஜுக்கு போயிருந்த நேரம் அல்லாஹ்விடத்திலே அழுது துஆ செய்தேன். ஜம்ஜமுடைய கிணற்றுக்கு போய், யா அல்லாஹ், நான் ஜம்ஜம குடிக்க போறேன், ஜம்ஜம ஏன் நான் இப்ப குடிக்கிறேன்டா, எனக்கு இபாதத்தை பூர்த்தியாக செய்து கொள்ள முடியாமல் இருக்கிறேன், எனக்கு தொழுகைய முழுமையான ஒரு நிலைமையில தொழுது கொள்ள முடியாமல் இருக்கிறேன், யா அல்லாஹ், இந்த ஜம்ஜமுடைய வரக்கத்தினால், ஜம்ஜமுடைய இந்த நோய் நிவாரணத்தினால் அந்த நோயை நீ எனக்கு குணப்படுத்துவாயாக என்று சொல்லுகிறார். வயிறு நிரம்ப ஜம்ஜமை குடிக்கிறார். குறிப்பிடுகிறார்கள், அவர்கள் ஒரு துக்தூர், ஒரு கலாநிதியாக இருந்தார்கள். அவர்கள் எழுதுகிறார்கள், சில நாட்களிலே அந்த நோய் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது, எனக்கே சந்தேகமாக இருக்கிறது, எனக்கு அப்படி ஒரு நோய் உண்டு இருந்ததாண்டே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த மருந்தும் இல்லாமல் ஜம்ஜமுடைய வரக்கத்தை கொண்டு அந்த நோயை இல்லாமலாக்கினான். பூர்த்தியான அமைப்பிலே இபாதத்தை திருப்தியுடனும் சந்தோஷத்துடனும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான் என்பதாக பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய நல்லடியார்களே, இதே ஜம்ஜமினால் கிடைத்த ஒரு சில உதாரணங்கள், ஜம்ஜமுடைய ஹதீஸுக்கு உலகத்திலே கிடைத்த சில உருவங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா ஜம்ஜம லிமா ஸுரிபலா, ஜம்ஜமுடைய நீர் எந்த நோக்கத்தில் பருகப்படுகிறதோ குடிக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூர்த்தி செய்து கொடுக்கின்றான். இந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜம்ஜமுடைய இந்த நீரின் வரக்கத்தை வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துனியாவிலே இதுவரை காலமும் வைத்தியர்களினால் குணப்படுத்தப்பட்ட நோயாளிகள், அது என்னென்ன வகை வைத்தியம் இருக்கட்டும், அது ஆங்கில வைத்தியமாக இருக்கட்டும், யூனானி வைத்தியமாக இருக்கட்டும், ஆயுர்வேத வைத்தியமாக இருக்கட்டும், நாட்டு வைத்தியமாக இருக்கட்டும், எல்லா வைத்தியங்களினாலும் குணப்படுத்தப்பட்ட அந்த மனிதர்களையும் ஜம்ஜமினால் குணமடைந்தவர்களையும் எடுத்து பார்த்தால் ஜம்ஜமினால் குணமாக்கப்பட்டவர்களின் பாதியை இந்த வைத்தியத்துக்கு அடைய முடியல. ஜம்ஜமினால் குணமாக்கப்பட்டவர்களின் அரை வாட்சியை கூட மருந்துகளினால் குணமாக்கப்படுத்த முடியல என்பதை அறிஞர்கள் உறுதியாக எழுதியிருக்கிறார்கள். அல்லாமா ஃபஸ்வீனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உண்மையை மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறார்கள். காலி அபூபக்கர் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தஃப்ஸீரிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜம்ஜமினால் கிடைக்கக்கூடிய இந்த நோய் நிவாரணி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தோடு முடியாது, சஹாபாக்களுடைய காலத்துடன் முடியாது, தாபிஈன்களுடைய காலத்துடன் முடியாது. வஹாதல் இஸ்திஷ்வா பிமா இஸ்ஜம்ஜம் மௌஜூதுன் இலா யௌமில் கியாமா, ஜம்ஜமுடைய நீரினால் எல்லா நோய்களுக்கும் மருத்துவம் பெறுவது என்ற இந்த சக்தி கியாமம் வரைக்கும் இருக்கும். கியாமத்து நாள் வரைக்கும் ஜம்ஜமினால் மனிதர்கள் நோய்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொண்டே இருக்கலாம். ஆக ஒரு நிபந்தனை இருக்குது, நல்ல நீயத்துடன் ஜம்ஜம பருகணும். யார் நல்ல நீயத்துடன் அல்லாஹ் சுகத்தை தருவான் என்ற உறுதியான எண்ணத்துடன் குடிப்பாரோ அவருக்கு நிவாரணம் நிச்சயம், அவருடைய நோய் குணமாக்குவது நிச்சயம். அதனுடன் சேர்த்து எழுதுகிறார்கள், யார் ஜம்ஜமுடைய நீரில் அப்படியெல்லாம் சக்தி இல்லை என்று பொய்ப்பிக்கிறார்களோ அல்லது ஜம்ஜமுடைய நீரை சோதிக்க பார்க்கிறார்களோ, குடித்து பார்ப்போம், பூசி பார்ப்போம், எழுதி பார்ப்போம், ஜம்ஜமில இருக்கக்கூடிய சக்தியை யாராவது பரிசோதிக்க நினைத்தால் அல்லாஹ் அவர்களை கடுமையாக சோதிப்பான். ஜம்ஜமை பொய்ப்பிப்பவர்கள், ஜம்ஜமினால் நோய் நிவாரணம் கிடைக்குமா என்று சோதிக்க முனைபவர்கள், இவர்கள் கடும் விளைவுகளை எதிர்பார்ப்பார்கள் என்பதையும் அல்லாமா அபூபக்கர் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய தஃப்ஸீரிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பொக்கிஷம் யாருக்கு? கலிமா சொன்ன முஸ்லிம்களாகிய எங்களுக்கு தான். ஆக கலிமா சொன்ன முஸ்லிம்களாகிய அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய மூமின்களாகிய நாம் நோய்களை கண்டு பயப்படுவதற்கு பதிலாக நோய் இருக்கிறது என்று சொல்லும் போது அதற்காக சற்று தடுமாறிக்கொண்டு திரிவதை விடுத்து அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தந்திருக்கக்கூடிய இந்த மருத்துவ முறைகளை கையாண்டி நல்ல நீயத்துடன் அவைகளை அடையும் போது ரெண்டு வகையான சிகிச்சை நமக்கு கிடைக்கும். நோயும் குணமாகும், அல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய அன்பும் தொடர்பும் அதிகரிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நோயாளிகளுடைய நோய்களுக்கும் ஷிஃபாவை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், முழு உம்மத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. மூமிங்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் நீ மஃபிரத்தை நசீபாக்குவாயாக. உன்னுடைய பேச்சிலும் உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சிலும் பூர்த்தியான நம்பிக்கையை நமக்கு தந்தருள்வாயாக. அதன் மூலம் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை இந்த உலகிலும் மறு உலகிலும் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அவற்றிலே பல நம்பிக்கையில் ஈனம் ஏற்படுவதனால் வரக்கூடிய சோதனைகளில் இருந்து எங்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. அப்படியான பாதிப்புகளுக்கு யாரெல்லாம் உள்ளாகி இருக்கிறார்களோ அவர்களை நீ பாதுகாத்துருவாயாக. அவர்களுக்கு நீ ஆபியத்தையும் சிஃபாவையும் கொடுப்பாயாக. யாரெல்லாம் பயங்கர நோய்களில் பீடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அல்லது யாருடைய குடும்பத்தார்கள் அந்த நோய்களினால் ரொம்பவும் பாதிக்கப்பட்டு இன்று கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஷிஃபாவையும் ஆபியத்தையும் நசீபாக்குவாயாக. அவர்களுடைய குடும்பங்களுக்கு நீ சந்தோஷத்தை கொடுத்தருள்வாயாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா.